அந்த பறவை அவன் வைக்கிறதுக்கு எடுத்துட்டு அதை வச்சுட்டா, ஆனா அதுக்கு முன்னாடி அந்த மண்டபத்தோடைய ஓனருடைய மூணு பொண்ணுங்க இருக்காங்க. அந்த மூணு பெண்களுமே இந்த பறவையை பார்த்து ரசிச்சாங்க. ஆனா இவன் தூங்கினதுக்கு அப்புறம் இந்த வராண்டாவில் அந்த பறவையை பார்த்த மூத்த மகள், இவ்வளவு அழகா இருக்கு, இதுல ரெக்கையை பிரச்சனை தெரியும் அப்போது அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பறிக்க வரா. பிரிக்க போறதுக்குள்ள அந்த பறவை அவளை புடிச்சுக்குது, அதாவது ஒட்டிக்கிறா அதுல கையை வச்சு. அவளால அதுல எடுக்க முடியாம தவிக்கவே இரண்டாவது மகள் அக்கா தங்கைய கூப்பிடுறா, அவளும் வந்து ஹெல்ப் பண்ண வர, அவளும் ஒட்டிக்கிறா. மூணாவது இவளை கூப்பிடுறா, அவளும் வர, அவளும் ஒட்டிக்கிறா. இந்த மூணு பேருமே இதை ஒட்டிக்கிட்டாங்க. இதுல இருந்து எடுக்க முடியல கைகளை. அப்ப அவங்க அப்பா வந்து அங்க வந்து பறக்க கூப்பிடுறாரு, ஏய் மந்திரவாதி, நீ வந்த நேரம் என் பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு, என்னடா நீ யாருடா நீ அப்படி கேட்டு, நீங்க தான் என் பறவை திருட்டு உங்க பொண்ணுங்களை அனுப்பிச்சிருக்கீங்க பாருங்க, அதனாலதான் இந்த நிலைமை. எனக்கு தெரியாது, எனக்கு என் பறவை வேணும் அப்படின்ட்டு அந்த பறவையை தூக்கிட்டு இடுப்புல வச்சுக்கிறான். இந்த பெண்ணுங்களும் அதை பிடிச்சுக்கிட்டே பின்னாடியே போறாங்க. எல்லாரும் சொல்ல சொல்ல யாரும் கேட்கல, அவனுக்கு தேவை பறவை நான் விக்கணும் அப்படின்ட்டு போறான். போகும்போது என்ன ஆகுது, அங்க ஒரு வழிபோக்கன் வந்து, ஏ என்னடா பண்ற, இது இந்த மண்டபத்துக்கார பொண்ணுங்களாச்சு, ஐயோ இவன் கட்டின்னு போறானோ அப்படின்ட்டு ஓடி போய் தொட போறாரு. இவரும் ஒட்டிக்கிறாரு அந்த பொண்ணு பின்னாடியே. அப்புறம் போய் பாக்குற, மறுபடியும் போனா திரு கொஞ்ச தூரம் போனா ரெண்டு விவசாயிகள், என்ன இது விசித்திரமான ஒரு சூழ்நிலை நடக்குது, வாங்க போய் பாக்கலான்னு சொல்லி எங்க காப்பாத்துக்கு காப்பாத்துக்குன்னு கத்துறாங்க எல்லாரும். உடனே இந்த ரெண்டு விவசாயியும் போய் அந்த தொட போறாங்க, அவங்களும் ஒட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர், இது பிறகு ஏழு பேர் ஒட்டிக்கிறாங்க. இந்த ஏழு பேரும் இழுத்துக்கிட்டு அவன் இடுப்புல அந்த பறவை வச்சுக்கிட்டு அவன் போறான் போறான் போறான். ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் சந்தேகம் வந்துருது. அங்க எல்லாரும் இவனை ஒரு விசித்திரமா பார்த்து, நீ வா, இது யார், என்ன இது இப்படி நடந்துக்கிறேன்ட்டு. அந்த அரண்மனையில ஒரு ராஜா இருக்காங்க, அங்க கூட்டிட்டு போறான். அங்க வந்து கூட்டிட்டு போகும்போது காவலாளி என்ன பண்றாரு, ஓஹோ இளவரசி சிரிக்க வைக்க வந்திருக்காயா, கண்டிப்பா இதை பார்த்தா அவங்க சிரிப்பு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போ போ அப்படின்றாரு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. பறவை எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாரும் இழுத்துக்கிட்டு உள்ள போறான். போனா என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் இவனை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ இளவரசி வந்து ரொம்ப நாளா சிரிக்காம ஒரு இருந்திருக்காங்க, அதை தெரிஞ்சுட்டு இவங்க வந்தான்னு எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா அந்த இளவரசி இதே நிலைமையில இருந்தா அவங்க உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஆனா அந்த இளவரசி வர வைக்கிறாங்க, இவனை பாக்குறாங்க. மகேஷ பார்த்த உடனே அவங்களுக்கு ஒல்லுன்னு சிரிச்சு, அவங்களால ஒண்ணும் அடக்க முடியாம அப்படி சிரிப்பு. அப்புறம் எல்லாம் அவன் சிரிக்க சிரிக்க ஒரு ஒருத்தர் கையா அந்த பறவை மேல இருந்து விடுபடுது, அவங்க எல்லாம் போயிடுறாங்க அங்க இருந்து. அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு, ராஜா என் மகளை சிரிக்க வைக்கிறவங்களுக்கு என் மகளை கட்டி கொடுப்பேன், இந்த அரசாங்க ராஜ்யத்துக்கு ராஜா வாக்கு அப்படின்றாரு. ஆனாலும் இந்த பையன் என்ன பண்றான், அப்புறம் அந்த பறவைய அந்த இளவரசி கிட்ட கொடுத்து விடுகிறான், இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. கொடுத்துட்டு ராஜா உங்க மகளை எனக்கு கட்டி கொடுங்க, நீங்க சொன்ன நிபந்தனை நிறைவேற்றுங்க அப்படின்றான். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, ஆஹா உனக்கு என் மகள் கேக்குதா, நீ என்ன தகுதி இருக்கு உனக்கு அப்படின்னு, நீ பாக்கவும் இப்படி இருக்க, உனக்கு மூளையும் இல்ல, உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுது அப்படின்னு. ராஜா அப்படிலாம் சொல்லாதீங்க ராஜா, நீங்க எனக்கு எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன் அப்படின்னு. அப்படியா, சரி சரி, அப்ப நான் என்ன பண்றேன், நூறு குடம் பால் குடிக்கும் ஒரு உன போய் கூட்டிட்டு வா அப்படின்னு அனுப்புறாரு. எல்லாரும் ஒரு மாதிரியே பாக்குறாங்க. சரி இவனும் போறான், யோசிக்கிறான். அந்த பாட்டியோட ஞாபகம் தான் அவனுக்கு வருது. அங்க போய் அந்த பாட்டி கிட்ட போய் கேக்குறான். அந்த நேரம் அந்த பாட்டி அழுதுட்டு இருக்கும்போது என்னாச்சு, என் பையனுக்கு நான் தண்ணி கொடுத்த சாப்பாடு கொடுத்த அவனுக்கு தாகவே அடங்கல, அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலன்றாங்க. அடடா நம்ம வந்த நோக்கமும் இங்க நடக்கிற விஷயமும் ஒத்து போகுதே, பாட்டி நான் அவரை கூட்டிட்டு போட்டுமா, நான் வாங்கி தரேன் அவருக்கு தாகத்துக்கு எல்லான்னு. சரிப்பா அப்படின்னு அனுப்புறாங்க. உடனே அவன் வந்து கூட்டிட்டு போய் அரண்மனையில அதே மாதிரி நூறு கோடம் பாலை குடிக்க வைக்கிறான். அப்ப கூட அந்த ராஜாவுக்கு திருப்தி இல்ல, அவனும் போயிடறான் அவங்க பாட்டியை தேடி அவங்க அந்த மகன். உடனே அவன் கேக்குற, ராஜா இப்பயாவது இளவரசி எனக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு. ஆஹா உனக்கு எவ்வளவு ஆசை, இவ்வளவு பேராசை இருக்கூடாது உனக்கு, உனக்கு தகுதி கிடையாது என் மகளை கட்டிக்க அப்படின்னு. நான் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறான். ஓஹோ அவர் கழிச்சு அவர் கழட்டி வர்றதுக்கோசம் இவர் சொல்றாரு, ராஜா நீ நிலத்திலும் நீரிலும் காற்றிலும் ஒரு படகு கொண்டு வா, அப்படி கொண்டு வந்தா என் மகளை உனக்கு கட்டித்தரேன் அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், உடனே போறான். அதுக்கு நடுவில் இளவரசி அப்பா மேல கோச்சிக்கிறாங்க, ஏன்பா அவரை இப்படி அவமானப்படுத்துறீங்க, நீங்க சொன்ன வார்த்தை காப்பாத்துற நீங்க என்ன ராஜா சே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உள்ள போயிடறான். உடனே இவனும் தேடி போறான், பாட்டிக்கிட்டே போறான். பாட்டி இந்த மாதிரி சொல்றாங்கன்னு என்ன பண்ணுவேன் அப்படின்னு, நீ எவ்வளவோ உதவி செஞ்சிருக்க எனக்கு, உனக்கு நான் இது செய்ய மாட்டேன்னா அப்படின்னு அவங்க அதே மாதிரி படகு செஞ்சு தராங்க. இவனும் அந்த படகுல அந்த பாட்டியை கூட்டிக்கிட்டு எல்லாம் வராங்க. வந்த உடனே அந்த படகுல இருக்கிற சூழ்நிலையை ராஜா பார்த்துன்னு அதிர்ச்சியில ஆச்சரியத்திலே அப்படியே நிலை குலைஞ்சு போய், சே இந்த அளவுக்கு இவன் பண்றானே, இவன் தான் என் மகளை கட்டிக்க வந்தவனோ, அதுதான் விதி சொல்கிறதோ, சரின்னு சொல்லிட்டு அவரு திருமணத்துக்கு ஒத்துக்கிறாரு. திருமணமும் சிறப்பாக நடக்குது. அதுக்கப்புறம் அவனை வந்து ஏளனை படுத்தி தாய் தகப்பன் அண்ணன்கள் எல்லாம் அவனை தேடி வந்து அவனை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப கூட அவன் வந்து அப்பா அம்மா கட்டி தழுவி சந்தோஷத்துல அவன் எல்லாருமே உதவி பண்ணி அவங்களும் பெரிய ஆக்கி அவன் வாழ்ந்துட்டு ஜாலியா எல்லாரையும் சந்தோஷம் பாத்துக்கிறான். இதுல நம்ம கதையில தெரிஞ்சுக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலத்திலேயே அவனை எவ்வளவு பேர் எல்லாரும் இன்சல்ட் பண்ணியும் அவன் தன்னை வந்து குறைச்சிக்காம தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி போவாம என்னால எல்லாம் முடியும் சொல்லி விடாமுயற்சியோடையும் விட்டு கொடுக்கும் குணங்களோடையும் அவன் வாழ்ந்துட்டு வந்தான். பாத்தீங்களா, கருணையில பசிக்கு உணவு கொடுத்தான். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் அவன் தளராம அயராம அவன் பாடுபட்டதுனால தான் இன்னைக்கு அவனுக்கு இந்த அரண்மனை ராஜ வாழ்க்கை. இது போலதான் நம்மளும் வந்து வாழ்க்கையில விடாமுயற்சியோடும் இருந்தா விட்டு கொடுத்து வாழ்ந்தா கண்டிப்பா நம்ம கெட்டு போக மாட்டோம் சரிங்களா. அனைக்கும் அனைவருக்கும் குரல் நாமதில் இணைந்து இருப்போம் என்றும் உங்கள் அன்புடன் சிவரஞ்சனி. நன்றி.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள எண் 5 அழுத்தவும். ஆடியோ ஐடி உங்களுக்கு குறுஞ்செய்தி மூலம் அனுப்பப்படும்.